कामदेवः कामपालः कामी कान्तकृतागमः अनिर्देश्यवपुर्विष्णुः वीरोनन्दो धनञ्जयः. பகவானுடைய திவ்யமான நாமங்கள்ல 83rd ஸ்லோகம், 654th நாம காமதேவஹாக. இதற்கு முன்னால கேசிவா கேசிகா ஹரிஹி, கேசி எனக்கூடியதான அறக்கரை கொன்னவர் ஆயார் பகவானுக்கு கேசிஹான்னு பேர் வந்தது. ஹரிஹி ஹரிர் ஹரதி பாபாரி துஷ்ட சித்தை அபிஸ்மிருதா. கெட்ட எண்ணம் உள்ளவளா இருந்த போதிலும் யார நினைத்த மாத்திரத்தினால எல்லா பாபங்களும் அடியுடன் போகிறதோ அப்படிப்பட்டவருக்கு அறியுது. அவர் மனசுல இருக்கிற எல்லா பாபத்தையும் அடியோட அழித்து விடுறார். வெறும் பாபத்தை மட்டும் அழிக்கிறாரோ, பாபத்துக்கு மூல காரணமா இருக்கிற வாசனையும் அழித்து விடுறார். சாதாரணமாக பிராயச்சித்த கர்மாக்கள் பண்ணினோமேயானால் பாபம் போகும். ஆனா மறுபடியும் அந்த பாபத்தை பண்ணாமல் இருக்க முடியுமாங்கிறது சொல்ல முடியாது. அந்த பாபங்களை மறுபடியும் பண்ணிக்கொண்டே இருப்பான். ஏன்னா அந்த பழைய வாசனை இருக்கோ அதே போல. ஆனா இங்க எப்படி அப்படின்னு பகவான நினைச்சால் அதனால அந்த வாசனையும் உண்டு, அவனுக்கு நல்ல எண்ணங்களே உண்டாகும். ஆகையால் மறுபடியும் அந்த பாபத்தை பண்ண மாட்டான். அதனால சமூகமாக சகேதுகமாக சம்சாரத்தை நாட்டம் பண்ணுகிறார். சம்சாரத்துக்கு காரணம் என்ன? அஞ்ஞானம். அதனால்தான் அத்தியானத்தேதோ பிரகாடாய ஆத்மைகத்துவ வித்யா பிரதிபத்தையே சர்வே வேதாந்தா ஆரம்பியது அப்படின்னு எல்லா வேதாந்தங்களும் இந்த சம்சாரத்துக்கு மூல காரணமாக இருக்கக்கூடியதான அறியாமையை போக்குவதற்காக வந்தன அப்படிங்கிறார் பாஷ்யக்காரர் அத்தியாச பாஷ்யத்து. ஆகையால் இந்த பிரம்மத்தை நாம் அறியாமல் இருக்கோம் பார்த்தேன. ஏன் அறியல? நமக்கு வெளி விஷயத்துல ஆசை இருக்கு, வேணும்னு நம்ம போகல. ஆனால் நம்ம மனசு மட்டும் வெளிநோக்கி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. புலன்கள் எல்லாமும் மனசெல்லாமும் வெளிநோக்கித்தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. பிறந்தண்டிலிருந்து வெளிநோக்கித்தான் பார்க்கிறோம், உள்ளூர பார்க்கறதில்லை. உள்ளூர என்ன நடக்கிறது, நம் இதயத்துல என்ன இருக்குன்னு தெரியல. தெரியாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த புலன்கள்லாம் அப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருப்பதனால். இதுதான் கடவுளிடம் சொல்லும் பொழுது பராந்திகாரி வியதிரூ தஸ்மாத் பராங் பத்யதி நாந்தராத்மன். காணி புலன்களை பராக் வியதிரணது, வெளிநோக்கி சிருஷ்டித்தார். ஆனால் வெளியில தான் பார்க்கிறார, வேற உள்ளூர் இருக்கிற பொருளை இவர் பார்க்கிறதில்லை. அதை எப்படி பார்க்க முடியும்? கஸ்தி தீர பிரத்யகாத்மானமைச்சது ஆவருத்த கட்சுகோ அமிர்தத்வமிச்சன். யாரோ ஒரு தீரர், தீரன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உலகம் முழுக்க ஒரு மாதிரி இருந்த போதிலும் தான் அதற்கு மாறுதலாக ஆத்ம தத்துவத்தை அறியணும் எனக்கூடியதான தீவிரமான எண்ணத்துடன் ஒரு குருவை அடைந்து அவராக சொல்லப்பட்டு ஆத்ம தத்துவத்தை விடாம பார்க்க முயற்சி பண்ணுகிறார், அப்படிப்பட்டவனுக்கு தான் தீரன்னு வேறு. அவன் தான் பார்க்கிறார். அப்படிப்பட்டதான அவனுக்கு சம்சாரத்தில் இருக்கிற எல்லா விதமான தோஷங்களையும் அதுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடியதான அறியாமையும் அற்றி அவருக்கு சேவத்தை கொடுக்கிறார். ஆகையால் அவருக்கு ஹரின்னு. ஸோ ஹரிங்கிற பதத்துக்கு உயர்ந்ததான ஒரு அர்த்தம் அப்படிங்கிறது பாரு. அப்ப அவர் மோட்சத்தை தான் கொடுப்பாரோ, மற்ற பதார்த்தங்களை கொடுக்க மாட்டாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா மோட்சங்கிறத பத்தி ரொம்ப பேருக்கு தெரியாது. அது ஏதோ மரணானந்தரம் ஏற்படக்கூடியதுங்கிற எண்ணத்துல தான் ரொம்ப பேர் இருக்க. அத்வைதிகளை தவிர மற்றவர்கள் எல்லோருமே மோட்சம்னு சொன்னா ஒரு லோகத்துக்கு போய் அங்கே அனுபவிக்கிறது தான் மோட்சம்னு வச்சுட்டு இருக்க. ஆனா அப்படி இல்லை, மோட்சம் எனக்கூடியதான பதார்த்தம் இந்த சரீரத்திலேயே தாங்கள் அனுபவிக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். அதான் ஜீவன் முக்தின்னு நம்ம சொல்லணும். உயிரோட இருக்கிறப்பவே அந்நிலையை அறிவது. இப்பொழுதுல முழித்து கொண்டிருக்கிற நிலையில இருக்கோம், அப்பொழுது தூங்குறோம், நடுவுல சொப்னத்தை பார்க்கிறோம். இந்த மூன்று நிலைகள் எப்படி அப்பப்ப நமக்கு சாதாரணமாக வந்து கொண்டிருக்கோ, அதே போல மோட்ச நிலையும் நமக்கு சாதாரணமாக வந்துடும். அந்த நான்காவது நிலை வந்த பிறகு தூக்கமோ முழிப்போ சொப்னமோ இவைகள்லாம் சாதாரணமா போயிடும். அது விசேஷமாக நமக்கு இப்ப தனித்தனியாக காணப்படும்படி தெரியாது. அப்படி ஒரு உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம் மோட்சம். அதை புரிஞ்சுக்கல ரொம்ப பேர். அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா, மரணானந்தம் தான் கிடைக்கக்கூடியதுங்கிற எண்ணத்தோட இருக்கா. ஆகையால் மோட்சம் தான் கொடுப்பாரோ, லௌகிகமான விஷயங்கள் இப்ப நமக்கு வேண்டியதான விருப்பங்களை அளிக்க மாட்டாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தா, அப்படி இல்லப்பா, அதையும் கிடப்பா. ஆகையால் காம தேவா முன்னால ஹரிங்கிற நாமாவில மோட்சத்தை பத்தி சொன்னார். மோட்சம் மட்டும்தான் இல்ல, நீங்க விரும்பினதான எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி கொடுப்பார். ஆகையால் காம தேவா தர்மாதி புருஷார்த்த சதுஷ்டயம் வாஞ்சி காமியதே. யாருக்கு தர்மம் வேணும்னு நினைக்கிறாளோ, யாருக்கு பணம் வேணும்னு நினைக்கிறாளோ, யாரு வாழ்க்கையில சுகத்தை அனுபவிக்கணும் என்று நினைக்கிறாளோ, யாரு மோட்சம் வேணும்னு நினைக்கிறாள், புருஷார்த்தங்கள் மனிதனால் விரும்பத்தக்கனதான பதார்த்தங்கள் நாலு. அதான் நாலு புருஷார்த்தங்கள்னு சொல்றது. அந்த நான்கு புருஷார்த்தங்களையும் விரும்புபவர்கள் எல்லோரும் யார சரணாகதி அடைகிறார், யார் மூலமாக அடைய முடியும் என்று பார்க்கிறார் அப்படின்னா பகவான் மூலமாக தான், பகவானால் தான் முடியும். மோட்சமே ஜனார்தனார் அப்படின்னு பகவான் வழியாக அடைய முடியும் என்பதற்காக பகவானை சரணாகதி அடைகிறார். ஆகையால் யாராருக்கு எந்தெந்த விருப்பம் இருக்கோ அந்தந்த விருப்பத்தை அடைவதன் பொருட்டு பகவானை சரண் அடைவதனால் பகவானுக்கு காம தெய்வா விரும்பிய பொருள்களை அடைய தகுந்ததான தெய்வம். அதில் காம தெய்வா தர்மாதி புருஷார்த்த சதுஷ்டயம் அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நாலும் வேணும். அறம் என்கிறது முதல்ல ஆரம்பம், அது சரியா இருக்குமையானால் மீதி எல்லாம் தானம் வந்துடும். பொருள் இன்பங்கள் எல்லாம் நம்ம இதுக்காக சிரமப்பட வேண்டாம். அறத்தோட கூடியதான வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருந்தோமையானால் பொருளும் இன்பமும் தானா வந்துடும். அதை தெரியாதன் பொருள் தான் வேணும் எனக்கு, இன்பம் தான் வேணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். சரியான தர்ம மார்க்கத்துல இருப்பதில்லை, அதனால இவர் கிடைக்கிறது இல்லை. பகவான் சரணாகதி அடைஞ்ச வாழ்க்கு முதல்ல சத்சங்கத்தை கொடுப்பார்கள், நல்லவர்களுடைய சங்கம். நல்லவர்களோ சேர்ந்தோமையானால் நம்ம அறியாமலேயே நம்ம நல்ல வழியில இருப்போம். நம்ம வேணும்னு நல்ல வழிய வரவழைச்சுக்கணும்னு சொன்னா ரொம்ப கஷ்டப்படும் வாழ்க்கையில. ஏன்னா நமக்கு சுற்றுப்புறங்கள்லாம் அதுக்கு தகுந்தா போல இதா. அதே சத்சங்கம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், சத்துகள் எப்பொழுதுமே அப்படியே நடந்துட்டு இருப்பார். அவளோட சேரும் பொழுது பக்தி நமக்கு தானா வந்துடும். அதே போலயே தர்ம மார்க்கமும் நமக்கு வந்துடும். அந்த தர்ம மார்க்கத்துல நம்ம இருந்தோமையானால் மற்றவைகள்லாம் சுலபமாயிடும். ஆகையால் தான் முதல்ல பகவான சரணாகதி அடைஞ்சோமையானால் பகவான் நடுமெட்டிருக்காரு சத்சங்கத்தை கொடுக்கிறார். சத்துக்கள் யாருன்னு நமக்கு தெரியாது, யாரு சத்து யாரு அசத்துன்னு சொல்ல முடியாது. அசத்து மாதிரி இருக்கிறா கூட நன்னா இருக்கலாம், அதோட வெளியோட வெளி பார்வைக்கு சத்தாக காணப்படலாம். ஆனா உள்ளூர பணத்துல ஆசையும் மற்ற பதார்த்தங்களையும் காமக்ரோதாதிகளும் அதிகமா இருக்கிறவாளும் காணப்படலாம். ஆகையால் நிஜமாக சத்தியாரு அசத்தியாருன்னு நமக்கு தெரியாது. பகவானை பிரார்த்தனை பண்ணினோமையானால் சரியான சத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். அந்த சத்துகளோட சேர்ற வரைக்கும் தான் நம்ம வாழ்க்கையில நமக்கு கஷ்டம். அதற்கு பிறகு சத்துகளோட சேர்ந்தோமையானால் நமக்கு தெரியாது, நம்ம அறியாமலேயே நல்ல வழி. சத்துகள் சும்மா இருக்க மாட்டார், இதை படிக்கோ அதை படிக்கோ இது நல்லது அது நல்லதுன்னு சொல்லி நம்ம அறியாமலேயே நமக்கு நல்ல விஷயங்களை காட்டி கொடுப்பார். அதனால நாம் க்ஷேமத்தை அடையணும். இப்படி தர்மார்த்த காம மோட்சங்கள் எனக்கூடியதான நான்கு புருஷார்த்தங்களையும் அளிப்பவர், அதை வேண்டும் என்று நினைக்கிறவர்களால் போற்றப்படுபவர் ஆகியால் காமதேவா அப்படின்னு தர்மாதி புருஷார்த்த சதுஷ்டயம் வஞ்சது காமியதே இது காம சச்சாரவு தேவஸ்தா. வெறும் காமம் மட்டுமல்ல காமத்தை அழிப்பவர், அழிப்பதற்கு வேண்டியதான வசதிகளையும் பண்ணி கொடுப்பார். உங்களோட கர்மாவை பண்ண சொல்லி பண்ண வச்சு பண்ணினால அந்த கர்மாக்களுடைய பலத்தையும் கொடுப்பார். ஏனோ தானோன்னு கொடுக்கறது இல்லை. எப்பவுமே நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாதான் அதனுடைய ஒரு ஆனந்தம் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த கர்மாவையே நம்மளோட பண்ண வைப்பார். எப்படி பண்ண வைப்பார் நமக்கு தான் தெரியாதுன்னு அதான் சொன்னேன். சத்சங்கத்தோட சேர்த்து வைப்பார். சத்தங்கள் உங்களை அறியாமலேயே அதனுடைய விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அவனோட சேர்ந்து நம்ம பண்ணும் பொழுது சுலபமாக நமக்கு விஷயங்கள் வரும். அதனால நம்ம பண்ணுவோம். ஆகையால் காமதேவா பிறகு வெறும் காமதேவர் மட்டும் இல்ல, காம பாலஹா காமினாம் காமான் பாலயதி. யாரார் எதை விரும்புகிறாரோ அவர்களுக்கு அதனை அளிப்பவர். சாதாரணமாக நம்ம இது வேணும்னு விரும்பலாம். விரும்பினத்தினாலேயே அதை கிடைக்கும்னு நிர்பந்தம் இல்லை. ஒரு காரியம் ஒரு பலன் நமக்கு கிடைக்கணுமேனால் அதுக்கு தகுந்ததான கர்மாவை நம்ம பண்ணியிருக்கணும். கர்மாவை பண்ணாமல் பலம் மட்டும் நமக்கு வேணும்னு சொன்னோமே ஆனால் அப்ப என்ன ஆகும்னா, பகவான் அதை கொடுத்தாரையானால் பகவான் இடத்துலையும் தப்பு வந்துடும். ஏ கர்ம பலம் இல்லாம எப்படி, கர்மா இல்லாம கர்ம பலத்தை எப்படி கொடுப்பது முடியாது. ஆகையால் கர்மாவை உங்களால பண்ண வைக்கணும். உங்களோட பண்ண வெப்பவர்வர். ஆகையால் காமினாம் காமான் பாலயதி. அதனால தான் ரட்சை ரட்ச. நமக்கு அந்த காமங்கள் வரும்படி காப்பாற்றி கொண்டிருப்பவர். அப்படின்னா இவனுக்கும் இந்த ஆசை இருக்கு. இந்த ஆசை இருக்குன்னு இந்த ஆசைக்கு தகுந்ததான கர்மா இவனுக்கு இருக்கா, இதை எந்த ஜென்மாவிலாவது பண்ணியிருக்கானா அப்படின்னு பார்ப்பார். நம்ம பண்ணியிருந்தோமே ஆனால் அதனுடைய பலத்தை இப்ப வரும்படி பண்ணுவார். நீங்க பண்ணலைன்னா என்ன பண்றது, பண்ணு இல்லையே அந்த கர்மா இல்லையே உங்களுக்கு, அந்த கர்மாவை இப்ப பண்ணும்படி பண்ணுவார். இப்ப பண்றது எப்படி பண்றது, அந்த கர்மாவை பண்றவாளோட சேர்க்க. அதே போலயே கர்மா பண்ணாத போனாலும் உங்களுக்கு கர்மாவில அதிகாரம் இல்லை, கர்மாவுக்கு ஆசை இருக்கு, பலத்துல ஆசை இருக்கு. அந்த உபாசனை பண்றவாளோட சேர்த்து வைப்பார். பாருங்க வேதங்கள் எப்பவுமே அப்படின்னு, அஸ்வமேத யாகம் பண்ணேன்னா பிரம்மலோகம். இப்ப அஸ்வமேத யாகம் பண்ணணும்னா க்ஷத்திரியனா இருக்கணும், அவனால்தான் பண்ண முடியும். குமானா இருக்கணும், அவனால்தான் பண்ண முடியும். ராஜாவா இருக்கணும், அவனால்தான் பண்ண முடியும். ஆனா ஒரு ஸ்திரீ கேக்குறா எனக்கு இது வேணும். இப்ப அந்த அம்மாவாலே அந்த அம்மாவுக்கு இந்த பலத்தை எப்படி கொடுக்கறது, ஆசைப்படுறா அந்த அம்மா. அப்ப ஆசைப்பட்டா பகவான் என்ன பண்ணுவார், ஓஹோ இப்ப இந்த அம்மாவுக்கு இந்த பலம் வேணும்னு நினைக்கிறார். அந்த கர்மா இவரால பண்ண முடியுமா, பண்ண முடியாது. என்ன, அந்த வம்சத்துல பிறக்கல, அதுக்கு தகுந்ததான ராஜாவாக இல்லை, அதுக்கு வேண்டிய பணமும் இல்லை. இத்தனையும் இருந்தாலும் ஸ்திரீயா இருக்கிறதுனால ஹோமம் பண்ண முடியாது. இப்ப என்ன பண்றது, அதை அந்த அம்மாவுக்கு சொல்லி கொடுப்பாராம். ஒரு உபாசனை பண்றவாட்டத்தை சேர்த்து வச்சு அந்த உபாசனையானது எப்படி இருக்குமோ அப்படிங்கிறதெல்லாம் அவர் வழியாக அறிந்து கொண்டு அந்த உபாசனையை பண்ணும்படி கொண்டுவார். அப்ப உபாசனை பண்ணியாச்சுன்னா கர்மாவுக்கு என்ன பலமோ உபாசனைக்கும் அந்த பலம் தான். இப்ப என்னக்கு இந்த அம்மாவுக்கு அந்த பலம் வந்தாச்சு. சாதாரணமா ஒரு குமாரனா இருந்து க்ஷத்ரியனா இருந்தால் அந்த கர்மாவை பண்ணித்தான் அந்த பலம் கிடைக்கும். இப்ப என்னாச்சு, அந்த அஸ்வமேத உபாசனை பண்ணினத்தினாலேயே அந்த அம்மாவுக்கு அந்த பலம் கிடைக்கும். இப்படி பண்ணுவாராம். ஆகையால் நாம் எதை பண்ணினாலும் என்னமோ ஃப்ரீயா கொடுத்தார் ஏதோ கொடுத்தார் அப்படின்னு இல்லாமல் அவனாலேயே அந்தந்த கர்மாவை பண்ணும்படி பண்ணி அதுக்கு தகுந்த சந்தர்ப்பங்களை கொடுத்து அந்த கர்மாவை அவ விருப்பத்துடன் பண்ணும்படி பண்ணி அதற்கு பிறகு அந்த பலத்தை கர்மா பண்ணியாச்சோ இல்லையோ அந்த பலத்தை நான் கொடுக்குறேன். அது உத்கிருஷ்டமான கர்மா இருக்கிறதுனால இப்பவே இந்த ஜென்மாவிலேயே பலத்தையும் கொடுப்பேன் இப்படி எல்லாம் பண்ணுவார். ஆகையால் பகவானுக்கு என்ன பேரு, காம பாலா, காமத்தை பாலிக்கிறவர், பாலனம் பண்றதுன்னு ரட்சிப்பவர். அவ எப்ப யாரு வேணும்னு நினைக்கிறாளோ அவளுக்கு அந்த பலத்தை வரும்படி காப்பாற்றுபவர். ஆகையால் காமதேவ காம பாலா. அதற்கு பேரு காமி. பகவானுடைய பூர்ணமான ஒரு பெயர் ஸ்வரூபத்துல அவருக்கு காமின்னு பேர். பூர்ண காமஸ்வபாவத்வா காமி. லோகத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆசைப்படுறவர் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆசைப்படுபவர் எப்பொழுதுமே பூர்ணமானவர் அல்ல. எனக்கு இது வேணும் என்று நான் கேட்டேனையானால் அப்பொழுது நான் பூர்ணனாக இல்லை. ஏதோ என்னிடத்துல குறை இருப்பதனால தானே அந்த குறையை போக்குவதற்காக நான் இன்னொன்னை அடையணும் என்று ஆசைப்படுகிறேன். அந்த குறை உள்ளவன் தான் ஆசைப்படுவான். என்கிட்ட எந்த பொருள் இல்லையோ அந்த பொருளை வேணும்னு ஆசைப்படுறவன். அப்ப என்ன அர்த்தம்? அந்த எப்ப ஆசைப்படுகிறானோ அப்பொழுது அவனிடத்துல அந்த பொருள் இல்லையேன்னு அர்த்தம். தன்னிடத்திலே இருந்து ஆசைப்படுவானோ? ஆசைப்பட மாட்டார். ஆனா பகவான் ஆகையால் லோகத்துல எவ்வளவு யாருமே ஆசைப்பட்டானே என்றால் அவனிடத்துல அது இல்லை, ஆகையால் அவன் பூர்ணன் இல்லை அப்படின்னு தெரியுது. ஆகையால் காமியா இருக்கிறவன் பூர்ணனாக இல்லை, அவன் இன்னும் அபூர்ணனா இருக்கான். இது வேணும் அது வேணும் என்று கருதி கொண்டு இருக்கிறார். ஆனா பகவான் இடத்துல என்ன விசேஷம் தெரியுமோனா பரிபூர்ணமான ஸ்வரூபமா இருக்கார். எல்லா ஆசைகளையும் அடைந்தவராக இருக்கார். ஆப்த காமஹ ஆத்ம காமஹ அகாமஹ, அடையப்பட்டதான எல்லா ஆசைகளையும் உடையவராக இருக்கார். அதனால் வேற எதையும் ஆசைப்படுவதில்லை, தன்னை மட்டும்தான் ஆசைப்படுகிறார். தான் அழியணும்னு நான் ஆசைப்பட யாரும் ஆசைப்பட மாட்டாலும் இல்லையோ? அவர் என்ன ஆசைப்பட்டிருக்கார்? ஆத்மாவை தான் ஆசைப்பட்டிருக்கார். அந்த ஆத்மா அவரிடத்திலேயே இருக்கு. ஆகையால் அவருக்கு என்ன வேணும்? அகாமஹ. சரியா? இந்த அகாமஹா தான் பூர்ண காமஹா ஆப்த காமஹா. எல்லா ஆசைகளையும் அடைந்தவராக இருக்கார். அவரால் அடைய வேண்டியதான ஆசை ஒன்றும் இல்லை, அடைய வேண்டியதான ஒரு பொருள் ஒன்றும் இல்லை. இந்த அத்தனை 7-14 பவனங்கள்ல என்னென்ன பொருள்கள் இருக்கோ அத்தனை பொருள்களும் அவருக்கு சேர்ந்தது, சர்வமும் அவருக்கு சேர்ந்தது. அதுக்கு தகுந்ததான அறிவும் இருக்கு. பொருள் இருக்க சார், நம்ம மாத்திர இந்த பொருள் இருக்கு நமக்கு தெரியலன்னு வச்சுங்களேன், அது இருந்து என்ன பிரயோஜனம்? அவருக்கு அப்படி இல்லை. எங்க இருக்கு, எப்படி இருக்கு, எப்ப நினைச்சா எல்லாத்தையும் எடுக்க முடியும். அப்படிப்பட்டதான அறிவோடு இருக்கார். என்னென்ன ஆசைகள் இருந்தோ எல்லாமே நிறைவேற்றிக் கொள்ளத்தக்கதான ஸ்வரூபமும் அவர் இடத்துல இருக்கு. ஆகையால் அவர் எப்பொழுதும் பூர்ணமாக இருக்கார். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதே பூர்ணமாதாய பூர்ணமேவ அவசிஷ்யது அப்படின்னு பூர்ணமான ஒரு ஸ்வரூபத்திலேயே இருக்கார். ஆகையால் பூர்ணமான காமம் அவருக்கு இருக்கிறதுனால அவருக்கு அடைய வேண்டியதான ஆசைப்பட வேண்டியதான பொருள் வேற ஒண்ணும் இல்லை. அதனால பூர்ணஸ்வரூபமா இருக்கிறதுனால அவருக்கு என்ன பேரு? காமி. இப்ப பார்க்கணும், சில பதங்கள்லாம் நமக்கு மேலோட பார்த்தா வேற ஒரு அர்த்தத்தை கொடுக்கறது, ஊறி கவனித்து பார்த்தா அதுக்கு மாறாக அர்த்தம் இருக்கு. இப்ப காம கோட்டின்னு ஒரு அர்த்தம், ஒரு பதம் பார்த்துட்டு இருக்கோம். காம கோட்டின்னு என்ன அர்த்தம் வச்சுட்டு இருக்கா? கோட்டி காமங்களை பூர்த்தி பண்ணுவான். ஏன் அதுக்கு மேல ஒரு காமத்தை பூர்த்தி பண்ண மாட்டாளோ? காம கோட்டி காமாட்சிங்கிற காம கோட்டின்னு ஒரு கோட்டி காமங்களை பூர்த்தி பண்ணுவாடா? அதுக்கு மேல ஒன் பிளஸ் இருந்ததுன்னா அப்படின்னு வரலா? இல்ல சார், அது அர்த்தம் இல்ல. கோட்டின்னா கோடின்னு அர்த்தம், முடிவுன்னு அர்த்தம். எந்த அம்பாள சோதனம் பண்ணா அவங்க ஆசைகளுக்கெல்லாம் முடிவு ஏற்படுகிறதோ அந்த சொரூபம். காமங்கள்லாம் இங்க வந்தப்புறம் முடிஞ்சு போயிடும். காமம் எப்படி முடியும் உங்களுக்கு? ஆசைகள் எப்படி முடியும்? ஒண்ணு, ஆசைப்பட்டதான பொருளை அடைஞ்சால் அந்த பொருள்ல ஆசை முடியும் இல்லையா? எந்த பொருளை நம்ம விரும்புகிறோமோ அப்பொருள் நமக்கு கிடைத்து விட்டுமையானால் இனிமேல் அது மேல ஆசைப்பட மாட்டோம். ஆசை நிறைவேறினால் இனிமேல ஆசை வராது. அப்படின்னு இது மேல ஆசை போச்சுன்னா இன்னொன்று ஆசை வரலாம், இன்னொன்று ஆசை வந்தால் அதுக்கு போச்சுன்னா அது இன்னொன்று வரலாம். ஆனா அம்பாள் இடத்துல சரணாகதி அடைஞ்சாரே ஆனால் எல்லா ஆசைகளையும் பூர்த்தி ஆகிடும். எல்லா ஆசைகளையும் எப்ப பூர்த்தியாகும்? தன்னை தான் அடைவான். காம கோட்டின்னு என்ன அர்த்தம்? ஞானதாயினி, ஞான பிரசூனா அப்படின்னு அர்த்தம். ஞானம் எனக்கூடியதான ஒரு முளை முளைக்கிறது உங்களுக்கு. அந்த ஞானம் வந்ததையானால் இனிமேல எதையும் நீங்க ஆசைப்பட மாட்டீர்கள். அதான் காம கோட்டிங்கிற வருத்தம். அதே போலயே இங்க காமின்னு என்ன அர்த்தம்? எல்லா காமங்களையும் அடைந்தவர், அவரால் விரும்ப வேண்டியதான விரும்பத்தக்கிறதான பொருள் இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். ஆகையால் பூர்ண காமஸ்வபாவத்வாத் காமி. அதுக்கு பிறகு காந்தஹா. இந்த காந்தஹாங்கிற பதமானது லோகத்துல எப்படி உபயோகிக்கிறோம்? மிக அழகானவர், எல்லோரையும் அட்ராக்ட் பண்றவர் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லிட்டு அபிரூபதமம் தேகம் வபன்னு வகன்னு காந்தா எல்லோராலையும் விரும்பத்தக்கினதான ஒரு சரீரத்தை உடையவர் இதுதான் காந்தம்னு பேர் காந்தான்னு கூட ஸ்திரீகள் பேர் வச்சுக்கிறார் இந்த காந்தம்னு சொன்னா தமிழ்ல அயஸ்காந்தம்னு ஒண்ணு இருக்கு மேக்னெட் அந்த மேக்னெட் என்ன பண்றது எல்லாவற்றையும் இரும்பெல்லாம் தன்னிடத்துல இழுத்துக்கிறது அதே போல எல்லோருடைய மனசையும் தன்னிடத்துல இழுத்துக்கிறதுனால அவருக்கு காந்தான்னு பேர் பகவானுடைய அர்ச்சாதி விக்கிரகங்கள் அவதாரங்கள் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் முதலிய அவதாரங்கள்ல இருக்கக்கூடியதான சொரூபங்கள் எல்லோருடைய மனசையும் கவரக்கூடியதான ஸ்வரூபமாக இருக்கு அதனால ராமனை சொல்லும் பொழுது எத்த ராமம் நபத்தேத்தும் எந்த ராமம் நபத்தியதி நீங்கிச்சபவெல்லோகே சுவாத்மாப்பியனம் விகரகதே யார் ராமனை பார்க்கலையோ ராமனுடைய பார்வை யார் மேல விழலையோ அவள்னா ஆஹா என்னுடைய லைஃபே வேஸ்டா போயிடுதேன்னு நினைச்சாளாம் அப்படி ராமனை தினந்தோறும் பார்க்கணும் அப்படின்னு பும்சாம் மோகன ரூபாய புண்ணிய ஸ்லோகாய மங்களம் பும்சாம் மோகன ரூபாய குமான்களுக்கு கூட அழகான ஒரு ரூபமாக காணப்படுவாராம் அப்படி இது ராமனை சொன்னேன் இந்த கிருஷ்ணனை பத்தி சொல்லவே வேண்டியதில்லை கிருஷ்ணன் எல்லோருடைய மனசையும் கவர்ந்தார் ஆகையால் தான் அவருக்கு கிருஷ்ணன்னே பேரை வைத்தார் அவர் பேரை வைக்கிற காலத்துல ஆயிரக்கணக்கான நாமாக்கள் இவருக்கு சொல்லலாம் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனா அவருக்கு தனியாக ஒரு பெயரும் இல்லை ஏன்னா நாமரூப ரகிதமான பூர்ணம் பிரம்மஸ்வரூபம் அது இருந்தாலும் அந்த பூர்ண பிரம்மஸ்வரூபத்தை அதுக்கு ஆயிரக்கணக்கான உபாதிகள்னால குணங்களோட பெயரை வைக்கலாம் கௌணமான நாமாக்களை வைக்கலாம் இருந்த போதிலும் ஒரு நாம எல்லோருக்கும் அபிவிஜரிதமாக இருக்கு யாரை பார்த்தாலும் பூசணைய உட்பட அரக்கால் உட்பட அவரை பார்த்ததுமே அவருடைய மனசு கவர்கிறதாம் அதனால்தான் அந்த பகவானுக்கு கிருஷ்ணஹான்னு பேர் வச்சார் பூதனை வர்றா பூதனை வரும் பொழுது பகவான் என்னன்னு கண்ணை மூடிட்டு இருக்கார் ஏன் கண்ணை மூடிட்டு இருக்காருங்கிறார் சுகஸ்வாமி கண்ணை திறந்திருந்தா அந்த கண்களுடைய அழக பார்த்ததுமே அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு மனசு மாறிடுமா இவ்வளவு அழகா இருக்கக்கூடியதான இந்த குழந்தைய நான் கொல்லலாமா அப்படின்னு கொல்லாம திரும்பி போயிடுவார் அப்ப என்ன ஆகும்னார் பாவம் கம்சன் வழியில கம்சன் வரணுமாக பிராணனை போகணும் அவளுக்கு நல்ல கதி கிடைக்காது அதுக்காக நான் எனக்கே பாலை கொடுக்கட்டும் நானே கொண்டு விடுறேன் அவளுக்கு வைகுண்டமாவது கிடைக்கட்டும்னு பார்த்தாராம் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனக்கு ஹிம்ச பண்றவர்களா இருந்தாலும் அவளுக்கு க்ஷேமத்தை உண்டு பண்ணணும்னு நினைச்சவர் எல்லோருடைய மனசையும் கவர்ந்தவர் ஆகையால் அவருக்கு கிருஷ்ணஹான பேருன்னு வைத்தோம் இப்படி அபிரூபமான அழகால் எல்லோராலையும் விரும்பத்தக்கதான ஸ்தூல சரீரத்தை உடையவர் அதற்கு கிராஸ் பாடி இன்னும் அவருடைய ஆத்மஸ்வரூபத்தை அறிந்தோமே ஆனால் ஒன்னா போயிடும் சதா சௌமிய சதா சம்பன்னோ பவதி ஸ்வமபீட்டோ பவதி பகவான பார்த்த மாத்திரத்தினால பகவானுடைய தத்துவத்தை அறிந்த மாத்திரத்தினால அந்த தத்துவமும் இவனும் ஒன்னா போயிடுவான் ஜீவ பிரம்ம ஐக்கியம் கிடைக்கும் ஆகையால் இங்க அந்த நிலையில காந்தகான்னு சொன்ன அவருடைய ஸ்தூல சரீரத்தை அதன் அழக பார்த்துட்டே இருந்தா போறோம் எல்லாருடைய மனசும் கவர்ந்துடும் அப்படின்னு சொல்றதுக்காக இங்க காந்தகான்னு பேர் வச்சோம் இப்ப காந்தகாங்கிறதுக்கு இந்த நாம சொன்னேன் ஆனா இந்த காந்தகாங்கிறது பிரிச்சு சொல்லலாம் க அந்த காந்த கம் பிரம்ம கம் பிரம்மா கம்னு சொன்னா இங்க சதுர்முக பிரம்மா இப்பொழுது நம்மகிட்ட நம்ம எல்லாரையும் சிருஷ்டி பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்களா பிரம்மம் அந்த நாலு முகங்களோட இருக்கக்கூடியதான இரட்டை கர்ப்பர் இறக்கக்கூடியதான ஒரு பிரம்மம் இருக்காரே அவருக்கு கம்முன்னு பேர் இந்த கஸ்மை நமஹா அப்படின்னு சொல்லுவோம் எத்தமனுத்தமம் இப்படி கான்னு சொன்னாலே சதுர்முக பிரம்மான்னு பேர் இந்த சதுர்முக பிரம்மாவானது அவர் பர்மனண்டோ அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அதான் ஹையஸ்ட் போஸ்ட் இப்ப இருக்கிறதுலயே வேதங்கள்ல இருக்கக்கூடியதான எல்லா விதமான கர்மாக்களையும் உபாசனைகளையும் பண்ணினோமையானால் அந்த கர்மாக்கள் உபாசனங்களுடைய பலமாக கிடைக்கக்கூடியதான மிக உயர்ந்ததான ஒரு பதவி என்ன இரண்டகர்ப பதவி அதை விட உயர்ந்ததான பதவி கிடையாது ஏன்னா அவர் தான் முதல் முதல்ல பிரம்மதேவர் சிருஷ்டிச்சார் யோ பிரம்மாணம் விதாதி பூர்வம் யோபை வேதாம்ச பிரகிணோதி தஸ்மை. முதல்ல உண்டு பண்ணினார், பண்ணின பிறகு அவருக்கு வேதங்களை சொல்லிக் கொடுத்தார். அவர் வேதங்களை படித்து தினந்தோறும் படித்துக் கொண்டே இருந்து பிரபஞ்ச சிருஷ்டியை பண்ணிக்கொண்டே இருக்கார். இந்த பிரம்மதேவர் இருக்காரு, இவரை அவர் சிருஷ்டி பண்ணார். அவர் தான் ஹையஸ்ட், பிரம்மா விஸ்வசுஜா அப்படின்னு அவர் தான் ஹையஸ்ட் உபாசனையினால அடைய வேண்டியதான மிக உயர்ந்ததான ஸ்தானம். அப்படிப்பட்டதான அந்த பிரம்மதேவரும் சாஸ்வதம் இல்லை. ஏன், அந்த பிரம்மதேவருக்கும் ஒரு சமயம் இருக்கு. இப்ப நீங்க தினந்தோறும் சங்கல்பம் பண்ணோம், மமோபார்த்தமஸ்தயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் அப்படின்னு சொல்லி அத்ய பிரம்மணா இப்பொழுது இருக்கக்கூடியதான பிரம்மாவுக்கு திவ்ய பராசே ஸ்வேதவராக கல்பே, அவருக்கு 51 வயசாச்சு அவர் கணக்கில் என்ன, திவ்ய பராசே ஸ்வேதவராக கல்பே வைரஸ்வத மன்வந்தரே கலிவே பிரதம பாதே ஜம்பூத்வீபே பாரத வர்த்தே பாரத கண்டே இப்படி எல்லாம் சொல்லுமோ இல்லையா. 51 வயசாச்சு, அதுக்கப்புறம் 3 நாள் ஆச்சு, பகல்ல முதல் முகூர்த்தம். இது போல அவங்க 10 தலைமுறை வரைக்கும் அதான் வரும். நமக்கு 100 வயசு தானே, அவ்வளவு நிதானம், அவர் கடியாரம் அவ்வளவு ஸ்லோவா போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்டவர் ஏன்னா கலியுகத்துக்கு 400,000 வருஷம் ஆகணும், அதுக்கப்புறம் தான் கலியுகம் முடியும். அதுக்கப்புறம் தான் இந்த பிரம்மதேவர் தன்னுடைய பதவியை பெற்றவர். இப்ப விவகாரம் அது வரைக்கும் அவர் அங்கே இருக்க போறார். அவர் இந்த பதவியை விட்ட பிறகு அவர் எங்கே போறார்னார், பிரம்மதேவரோட சுத்த பிரம்மத்தோட ஒன்னா போயிடுவார். ஸோ இந்த பிரம்மாவானவர் எந்த சுத்த பிரம்மத்தோட ஒன்னாக ஆகிறாரோ அந்த பிரம்மமானது மகாவிஷ்ணு. இப்போ விவகாரம் என்ன சொல்லிருக்கோம், கா கம் எனக்கூடியதான பிரஜாபதி எங்கு அந்தத்தை அடைகிறாரோ அவர் காந்தர். ஸோ காந்தகான்னு சொன்னா என்ன அர்த்தம், நிகில பிரபஞ்சங்களும் யாரிடத்துல ஒடுங்குகிறதோ அவா ஏதோ வா இமா நிபூதா நிஜாயந்தே ஏ நஜாதா நிஜீவந்தி எத் பிரயந்தி அபிதம் விசந்தி தத் விஜிஜாசஸ்வா தத் பிரம்மா. அந்த ஸ்வரூபத்தை இங்கே சொல்ற பாருங்க, த்விபரார்த்தாந்தே. இப்பொழுது நம்ம பிரதம பரார்த்தே அப்படின்னு சொன்னேன்னு, அதான் த்விபரார்த்தாந்தே, 2 பரார்த்தங்கள் முடிந்த பிறகு கத்திய பிரம்மணா, கத்தியான பிரம்மணான்னு அர்த்தம், காங்கிற பதத்துக்கு பிரம்மான்னு அர்த்தம். அவருக்கும் அந்த முடிவானது அஸ்மாத் இவரிடத்துல இருக்கு. ஆகையால் கடைசியில இந்த அவருடைய 100 வயசும் ஆன பிறகு, 100 வயசுன்னா அவருக்கு எப்படின்னார், இப்ப நம்ம ஒவ்வொரு யுகம் கிருதயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் அப்படின்னு 4 யுகங்களை அனுபவிக்கிறோம். இந்த 4 யுகங்கள் மாதிரி 72 கலியுகங்கள் ஆகணும். இப்படி ஆச்சுன்னா 1 மன்வந்தரம் ஆகும். அதுக்கப்புறம் இப்ப வைரஸ்வத மன்வந்தரம் நடக்கிறது, அதுக்கப்புறம் சாவரணிக்க மனு ஒருவர், அது போல அவர் 72 யுகங்கள். இப்படி 14 மனுக்கள் ஆகணும். 14 மனுக்கள் ஆன பிறகுதான் இந்த பிரம்மதேவருக்கு அபாட முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, பார்த்தானே அவ்வளவு நாள் பிரம்மதேவரா இருக்க போற. ஆனா அந்த முடிஞ்ச பிறகு அந்த பிரம்மதேவர் இங்க மாவட்டம்ல உண்ணா போயிட போற. அவருடைய நாதியிலிருந்து வந்து ஒரு தாமரை, அந்த தாமரையில உட்கார்ந்துட்டு இருக்கார். கடைசி என்ன பண்ணுவார், அந்த தாமரை தோண்டு வழியாகவே அவருக்குள்ள போய் சேர்ந்துருவார். அதான் சொல்றது விபரார்த்தாந்தே, 2 பரார்த்தங்கள் ஆன பிறகு கத்திய பிரம்மணா அபி அந்த அஸ்மாத் முடிவு இவரிடத்துல இருக்கு என்பதற்காக காந்தா. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல என்ன ஒரு விசேஷம்னா, எவ்வளவு பெரியதான பொருள் இருந்தாலும் அது பிரம்மத்தை விட வேறாக இருக்குமே ஆனால் ஒரு நாள் பிரம்மத்துக்குள்ள வைச்சார வேண்டியதுதான். பிரம்மம் ஒண்ணு, திருக்ஸ்வரூபம் ஒண்ணு தான் சத்தியம். மற்ற பதார்த்தங்கள் எதுவா இருந்தாலும் எவ்வளவு உயர்ந்ததான நிலையை பெற்றிருந்தாலும் போய் சேர அவரோட போய் சேர வேண்டியது. ஆகையால் மனுஷியாளுக்கெல்லாம் டெர்மினஸ் எது, மோட்சம். அத பிரம்மத்தோட ஒண்ணம் அது இந்த ஜென்மாவிலேயே நம்ம அடையலாம் முடியும். இது ஒரு சான்ஸ் இருக்க, மீதி பிறவியில கிடையாது. இந்த பிறவியில் அடையலாம், இந்த பிறவியில ஆண்களுக்கு தான் உண்டா, வேதாத்தியனம் பண்ணினவர்களுக்குத்தான் உண்டா, மற்றவர்களுக்கு இல்லையான்னு கேட்கப்படாது. சத்யோயோ தேவானாம் பிரத்யபுத்தியதா, தேவதைகளுக்கு நடுவுல இதை அறிந்து கொண்டாலோ, ததா ருஷிணாம் ருஷிகளுக்குள்ள இருக்கிறவர் இதை அறிந்து கொண்டாலோ, ததா மனுஷியானாம் மனிதனாக இருக்கிறவன் இதை அறிந்து கொண்டாலோ. மனிதன் தான் ஆணும் பெண்ணும் வயசானவரும் சின்ன பொண்ணும் எல்லாருக்கும் உண்டோ இல்லையோ, மனிதன் தானே, யார் மனிதனோ அவ அமைகிறான். அப்படி எல்லோருக்கும் சர்வசகஜமா இருக்கு, அது ஞாபகம் வச்சுக்கணும். விருதுரனுக்கு மோட்டம் உண்டு, விருதுரன் அவர் வேற குலத்தில் வந்தாலும் இப்படி எல்லாம் கேட்கப்படாது, எல்லோருக்கும். ஆனா என்ன, அவாவாளுக்கு ஒரு வழி இருக்கு. சிரவண மனன நிதித்தியாசனங்கள், உபநிடத்துகளை கேட்டுக்கொண்டு, இதிகாச புராணங்களை கேட்டுக்கொண்டு, அதன் வழியாக அவள் வருவாயானால் நிச்சயமாக அந்த ஞானம் வரும். ஞானம் வந்த பிறகு யாராலையும் மோட்சத்தை தடுக்க முடியாது. ஞானம் வருவதற்கு முன்னால் எப்படி சார் ஞானத்தை அடையிறது, குருவட்ட போங்கோ கத்துங்கோ சிரவணம் பண்ணுங்கோ மன்னம் பண்ணுங்கோ இவைகள்லாம் சொல்லுவோம். ஆனா ஞானம் வந்த பிறகு யாராலையும் தடுக்க முடியாது மோட்சத்தை. ஆகையால் அப்படிப்பட்டதார் ஒரு சொருகபெருமான் இடத்துல இருக்கிறதுனால காந்தா, இப்ப காந்தகாங்கிற நாம எவ்வளவு உயர்ந்ததான நாமான்னு தெரியறது அல்லவா. அதற்கு பிறகு கிருதாகமஹா, இப்ப நீங்க காந்தகான்னு சொல்லிவிட்டேள், இந்த காந்தனா பிரம்மதேவரானவர் எப்படி பரமேஷ்டியின் இடத்துல ஒன்றாக போகிறாரோ அப்படி எல்லோராலையும் ஒன்றாக போகலாம் என்று நினைக்கிறேன் என்று சொன்னேள். இதுல பாக்கலாம், நமக்கு அப்பப்ப ஒரு ப்ராப்ளம் வருது, எனக்கு மோட்சம் வருமா? ஏன் உங்களுக்கு நான் தான் சொன்னேன் எல்லா மனுஷியாளுக்கும் வரும்னு ஸ்ருதி சொல்றது சார் அப்படின்னாலும், சார் நமக்கு இதுவே கிடைக்கலையே சார், எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதான பாக்கியமே எனக்கு கிடைக்கலையே கேட்கிறாங்க. எல்லோருக்கும் பல்லு நன்னா இருக்கு, எனக்கு மட்டும் பல்லு சொத்தையா இருக்குங்கிறான், இதனால மோட்சம் வராம வேணுமா? எல்லாரும் நன்னா பாக்குறாரு சார், எனக்கு மட்டும்தான் நடக்க முடியலங்கிறான். ஏதோ இவனா இவனை வச்சுட்டு ஏதோ அவனுக்கு ஒரு தப்பு இருக்கிறதாயும் ஒரு குறைச்சல் இருக்கா போலயும், அந்த குறைச்சல் தான் பண்ணின பாபத்தினால வரா போலயும் இவனே கருதுகிறான். ஞாபகம், பாபம் இல்லைன்னு யாரும் சொல்லாது, எல்லோருக்கும் பாபம் இருக்கு, எல்லோருக்கும் புண்ணியமும் உண்டு. உபாப்யாமேவ மனுஷ்ய லோகம், புண்ணியமும் பாபமும் சேர்ந்து இருக்கிறதுனால தான் மனிதனாக தாங்கள் பறந்திருக்கேன். ஆனா இந்த புண்ணிய பாபங்களை எல்லாவற்றையும் நீங்க ஒத்தரால் தான் அழித்து கொள்ள முடியும். இவைகளுக்கு அப்பாற்பட்டதானதுல புண்ணிய பாபங்களுக்கு அடுத்ததான ஒரு இதுல அபகதபாப்மா விதரோ விமிருத்தியோ அந்நிலையை உங்களால் தான் அடைய முடியும். ஆகையால் உங்களால் அடைய முடியும்னா அதுக்கு தக்கதான வழி நீங்க பண்ணி கொள்ளலாம். சத்சங்கத்தை வச்சுட்டு குருமுகமாக சிரவணாதிகளை பண்ணி புண்ணிய பாபங்களை நாசம் பண்ணி அதற்கு பிறகு உயர்ந்ததான அந்த நிலையை நாம் அடையலாம். ஆகையால் இப்படிப்பட்டதான ஒரு நிலை நமக்கு இருக்கும் பொழுது, ஆனா ஜனங்கள் என்ன நினைக்கிறா, எனக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, எனக்கு எங்க கிடைக்க போறது, இப்படியும் வாழ்ந்துட்டு கடைசியில மரண சந்தர்ப்பத்தில் அவனே ஆளறான். இமஹா முசாது இத்தனை 80 வயசு 90 வயசு வாழ்ந்தேனே, ஒருத்தருக்கும் நல்லது பண்ணலையேன்னு அந்த சமயத்துல நினைச்சு என்ன புரியுது மரண சந்தர்ப்பத்துல, இமஹம் பாப கரம கரமிதி, ஏன் பாபத்தை பண்ணினேனோ அப்படின்னு நினைச்சே பிரயோஜனம் இல்லை. ஒவ்வொரு கணமும் நாம் நல்லதே பண்ணி வழக்கி கொள்ளணும். முடிஞ்சா எப்பவும் யாருக்கும் சகாயம் பண்ணுங்க, இல்லைன்னு பகவன் நாம சொல்லிக்கொண்டே இருக்கமே. எத்தனையோ நாமக்கள் இருக்குங்களை எது பிடிக்கிறதோ அதை சொல்லுங்க, எந்த மந்திரம் சித்தமா இருக்கோ அந்த மந்திரத்தை ஜபிச்சுருக்கோம், ராமநாமாவை சொல்லிட்டுருக்கோம், ஹரிநாமாவை சொல்லிட்டே இருக்கோம், ஏதோ ஒண்ணு நல்லது சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இந்த நல்லதையே சொல்லிக் கொண்டிருந்தோமையானால் நாம் அப்பப்பொழுது பண்ண தெரியாமல் பண்ணக்கூடியதான பாபங்கள் கூட அழிஞ்சு போயிடும். தெரியாம பாபம் பண்ணிட்டு தான் இருக்கும், அந்த பாபங்கள்லாம் அப்பப்ப போறதுக்காக வழி பார்த்துட்டே இருந்தா சுத்தமா இருக்கலாமோ இல்லையோ, அதையும் பண்ணலாம். ஆகையால் மனுஷர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்டதான ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும். அந்த குறையானது இவனா கல்பித்துக் கொண்டது, எல்லோருக்கும் தான் குறை இருக்கு, ஆனா இவனுக்கு இருக்கிற குறை தான் ரொம்ப உயர்ந்ததான குறையாட்டம். அதனாலதான் இவன் ரொம்ப கஷ்டப்படுறா போலயும், பகவான் இவனை மட்டும் ஒரு மாதிரி தப்பா பண்ண படைச்ச மாதிரியும் இவனான் கருதுகிறான். பகவான் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்க, இதோ இந்த அழகான ஒரு சரீரத்தை கொடுத்தேன், ஒரு மானிட பிறவியை கொடுத்தேன், இதுல நீ முன்னுக்கு வரலாமே, ஏதோ ஒரு வழியாக முன்னுக்கு வரலாமே அப்படின்னு கொடுத்த பிறகு நம்மளுக்கும் பரங்களாக நாம நினைச்சுட்டு அப்படி போயிட்டு இருக்கோம். இப்ப என்ன பண்ற, எல்லோருக்கும் ஒரு உயர்ந்ததான ஒரு வழியை கொண்டு கொடுத்துருக்க. என்ன வழி? பகவானை அடையறதுக்கு வழி. பகவானை எப்படி அடைய முடியும்? பகவானை அடையறதுக்கு நேர ஒரு வழி இருக்கு, சக்கனி ராஜ மார்க்கமுலும் என்னதுன்னு ஒரே ஒரு மார்க்கம் தான், பகவானை கேட்கறது, பகவத் தத்துவத்தை அறிவது, அதையே நினைப்பது, அதையே தியானம் பண்ணி இருப்பது. அப்படி கொண்டு இருந்தமையானா இந்த சிரவண மனன நிதித்தியாசனங்கள்னா நமக்கு மோட்சம் நிச்சயமா, அறிவுரும் மோட்சத்தை அடைவார். இது அழகான வழி. ஆனா இந்த வழியானது நாமே படிச்சு கொள்ள முடியாது. சிரவணம் தான் சொல்லியிருக்கார், பட்டணம்னு சொல்றது புத்தகத்தை பார்த்து படிச்சுக்கோ, டவுன்லோடிங் அப்படின்னு சொல்றது. இப்ப எல்லாருக்கும் இது ஒரு பைத்தியம் பிடிச்சு போயிருக்கு. இன்டர்நெட்ல இருந்து ஏதோ பண்றான், அவன் ஒழுங்கா போட்டிருந்தா இது ஒழுங்கா இருக்கும். அவரே தப்பு தப்பா போட்டிருந்தாங்கன்னா அது போட்டு என்ன வர போறது? அப்படியும் நேரா படிச்சாலும் அது புரியுமா? புரியாது. ஏன்னா அதை புரியறதுக்கு வேண்டியதா உமக்கு எப்படி சொன்னா புரியணுமோ அப்படிப்பட்டதான குரு வேணும். தத்துவம் ஒண்ணுதான், ஒரே விஷயம்தான். அந்த விஷயத்தை யாராருக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்லணும். ஆகையால் பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கார், அவாவாளுக்கு அந்த குருவை செலக்ட் பண்ணி கொடுக்கிறார். உன் மனசு இந்நிலையில இருக்க, இப்படிப்பட்டதான நிலையில இருக்கிறவருக்கு சொல்லக்கூடியவர் இப்படி இருக்கணும். ஸோ அந்த குருவானவர் உங்களுக்கு அமையும்படி பண்ற. குரு அமைஞ்சா மட்டும் போறாரு, அவர் சொல்லக்கூடியதான வார்த்தையில அவர் வந்து உட்கார்றார். ஏமயா குருனா வாசா சரத்யஞ்சோ மகர்ணவம். எல்லா குருவும் ஒரே புத்தகத்தை தான் படிக்கிறார் சார், ஒரே உபநிடத்தை தான் படிக்கிறார். ஒருத்தர் சொல்ற மாதிரி ஒருத்தர் சொல்றது இருக்கா? ஒருத்தர் சொன்னா மனசுல பரிகிறா போல சொல்லும் பொழுதே, அதை கேட்கும் பொழுதே ரைட் ரைட் புரியல் அப்படின்னு நீங்களே தலையாட்டு. இன்னொருத்தர் சொன்னா என்னைய பிராண வாங்குறாங்க அப்படின்னு ஒரே விஷயம்தான், சொந்தல் இருக்கிறது தான். அது ஏன் அப்படி ஏற்படுறது? அந்த குருவனுடைய வாக்கல பகவான் இருக்க, அவர் நம்ம காது வழியா உள்ள போந்து மனசை சந்தோஷப்படுத்துறார். ஆகையால் அந்த சாஸ்திர ரூபமாக அவர் இருக்க. அந்த சாஸ்திரம் தானே சொல்லணும், இல்ல வாய்க்கு வந்தது ஏதோ சொன்னா பிரயோஜனம் இல்லை. அப்ப என்ன, உங்களுக்கு சிரவண மனன நித்தியாசனங்கள் கிடைக்கணும். சிரவண மன நித்தியாசனம் கிடைக்கணுமே ஆனால் அதை கேட்பதற்காக வேதங்களை சுருத்தி பண்ணினார். ஸ்ருதி ஸ்ருதி மமை வாக்யே, என்னுடைய கட்டளை வேதங்களும் ஸ்ருதிகளும் என்னுடைய கட்டளை. சரி, அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கார், இந்த வேதத்துல அந்த பகவானுடைய தத்துவத்தை ஒரு முகமாக தயார் பண்ணி அதை சொல்லியிருக்கார். இந்த குருவானவர் தான் தன்னுடைய குருவனிடத்தில் வந்து அத்தியனம் பண்ணி, அதை தான் அத்தியனம் பண்ணி அப்படியே இல்லை, அதை தனதாக ஆக்கி கொண்டு புத்தகத்தை பார்த்து சொன்னா ஒன்றும் புரியாது. தனதாக ஆக்கி கொண்டு தான் எடுத்து சொல்லணும். அந்த ஆத்மானுபவம் வேணும். யார் அதை அனுபவித்து சொல்றாளோ அவா சொல்ற வார்த்தை தான் நம்ம மனசுல படும். அப்ப விவகாரம் என்ன, அதை தான் அனுபவிக்கணும். அனுபவித்து அந்த அனுபவத்தோட எடுத்து சொன்னதே ததும் ஸ்வாம். அவரதை அனுபவித்து கொண்டு அந்த அனுபவத்தோட எடுத்து சொன்னோமையானால் நல்ல முடியும். இப்ப இதுக்கு என்ன வேண்டியதுக்கு அடுத்ததாக சாஸ்திரம் வேண்டியது. முதல் உபாயம் சக்கரை ராஜமார்க்கமும் சிரவண மனன் நித்தியாசனம். அந்த சிரவணம் நம்ம பண்ணணுமே ஆனால் ஏதோ என்னதையோ சிரவணம், வாய்க்கு வந்தது சிரவணம் இல்ல, சாஸ்திர சிரவணமா இருக்கணும். இந்த சாஸ்திர சிரவணம் என்ன பண்றது உங்களுக்கு, அதை நம்ம கேட்க கேட்க ரெண்டு காரியங்களை பண்றோம். ஒண்ணு மனசில் இருக்கக்கூடியதான அந்நிய சம்ஸ்காரங்களை நீக்குகிறது, நல்ல சம்ஸ்காரத்தை உண்டு பண்றது. அது புரிகிற பரியந்தம் புரிஞ்ச பிறகு அந்த சாஸ்திரம் நமக்கு நம்மதான் ஆயிடுறது. இந்த சாஸ்திரமானது கேட்க கேட்க நீங்க வெறும்னு உட்கார்ந்து இருந்தாலும் வீட்டுல இதே ஞாபகம் வரும், ஓஹோ இது வந்திருக்கே அது வந்திருக்கே. ஏதாவது ஒரு ஹிந்து பேப்பர் படித்தாலும் இதை சொன்னாரு, இந்த ஐடியா தான் வரும். அப்ப அதான் மனநமனுக்கு மனநோனா மனசு எப்பொழுதும் ஏதோ விதமாக அதை நினைத்து கொண்டிருக்கு. இப்ப என்னச்சு, சாஸ்திரம். இந்த சாஸ்திரமானது குருமுகமாக நாம் அறிகிறோம், அதுக்காக சாஸ்திரம் வேணும். சாஸ்திரம் வேணுமையானால் அந்த சாஸ்திரத்தை நாம் குருமுகமாக அறிவதற்கு நமக்கு என்ன சார் வேணும்? எல்லாரும் அறிய அறியறாள. ஆமா, காலம் எழுந்து ஆயிரம் காரியக்கிறவருக்கு வந்து கேட்கறதாக்கும். இது அவ்வளவு சுலபமா கேட்க முடியுமா? கேட்க முடியும். அப்ப உங்க மனசை கவரணும். கவர்றதுக்கு உங்க மனசுல கவரக்கூடியதான ஒரு சக்தி வரணும், அதுதான் சித்தசுத்தின்னு பேர். ஒரு மனுஷனுக்கு இதை கேட்கணும் எறக்கூடியதான ஆசை வரணும். எத்தனையோ பதார்த்தங்கள் ஆத்திலேயே உட்காந்து ஏதோ கேட்கறது, ரேடியோ கேட்கறோம், எஃப்எம் ரேடியோ கேட்கறோம், இல்லை டிவி பார்க்கறோம், அதை கேட்கறோம், அப்படின்னு இருக்கும்பொழுது அதைகள்லாம் விட்டு விட்டு இதை எங்கே நடந்தாலும் வந்து கேட்கணும் எனக்கூடியதான மனப்பான்மை உங்களுக்கு வந்ததுன்னு சொன்னா இதுக்கு தான் சாஸ்திரத்துல சித்தசுத்தின்னு பேர். பகவானை அறிவதற்கு வேண்டியதான மனப்பான்மை இது இருந்தாதான் கேட்பள். இந்த மனப்பான்மை இருந்தாதான் நம்ம போய் கேட்கணும்னு சொல்லணும். எங்கே இருந்தாலும் இதை போய் கேட்டத்தான் ஆகணும். எனக்கூடியதான ஒரு ஆவா, ஒரு தீவிரமான ஒரு ஆகாஷ தீவிர முமுட்சுத்துவம் எப்போ வரும்? சித்தசுத்தி வந்தால் வரும். சித்தசுத்தி எப்படி சார் வர்றது? ஒன் பை ஒன் பாருங்க. அதுக்கா அதுக்கு நித்திய கர்மாக்களை நீங்கள் பண்ணணும். மனசு இருக்கிற பாபங்கள்லாம் போய் மனசானது ஏகாக்கிரமாக ஆகணுமே, ஆனால் நித்திய கர்மாக்களை பண்ணணும். வேதோக்தமான கர்மாக்களை, அவாவாளுக்கு கொடுத்ததான கர்மாக்களை ஈஸ்வரார்ப்பண புத்தியா பண்ணணும். நீர்பாடுக்கு சொல்லிட்டு இருக்கல எங்க இருக்கிற குர்வன் நேவேக கர்மாணி திதி விசேஷதகம் சமாஹ ஏவம் த்வயி நான்யதே தோஸ்தி ந கர்ம லிப்யதே நரே அப்படின்னு சுருத்தி சொல்றது. குர்வன்னேவைய கர்மாணி, கர்மாக்களை பண்ணிட்டே இருந்தோம். அதான் பகவத்கீதையில சங்கம் தியக்வா ஆத்மசுத்தையே, இந்த ஆத்மா அந்தக்கரணம் சுத்தி ஆகிறதுக்காக கர்மாக்களை, சங்கத்தை விட்டு கர்மாக்களை பண்றாளாம், பலத்தில ஆசையை விட்டு கர்மாக்களை பண்ணிட்டு இருக்கா. எதற்காக? சித்தசுத்தி வர்றதற்காக. சித்தசுத்தி வறுமையானால் வேதாந்தத்தை கேட்கக்கூடியதான சந்தர்ப்பம் வரும். வேதாந்தத்தை கேட்டோமேயானால் நமக்கு சிரவணாதிகள் ஏற்படும். சிரவணாதிகள் ஏற்படுமையானால் மனநித்தியாசனங்களால ஞானம் வரும். அப்படி பரம்பரையா இருக்கு. சரி, அந்த சித்தசுத்தி நமக்கு வேணும்னா நித்திய கர்மாக்கள். நித்திய கர்மாக்கள் எப்படி சார் பண்ணணும், என்ன பண்ணணும், எங்க இருக்கு? மறுபடியும் சாஸ்திரம் வேணும். பகவான் என்ன பண்ணினார்? சாஸ்திரத்தை தயார் பண்ணினார். இப்ப பார்த்தேன் விவகாரம் என்ன பண்ணினார், சாஸ்திரங்களை எதுக்கு தயார் பண்ணினார்? ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் உங்களுக்கு உபயோகப்படும். இன்னாருக்கு இது நித்திய கர்மான்னு தெரியணும். அந்த கர்மாவை பல சம்பந்தம் இல்லாமல், பலத்துல ஆசை இல்லாமல் அவனவன் பண்ணி கொண்டே இருந்தானே ஆனால் அவனால முடிஞ்ச வரைக்கும் யதாசக்தி நியாயம்தான். எல்லா கர்மாக்களையும் பண்ணணும்னா நான் எப்படி ஆபீஸுக்கு போறதுன்னு கேட்கக்கூடாது. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஆரம்பிங்க. ஆரம்பிச்சவனையானால் கொஞ்ச நாளைக்கு நல்லா பண்ணக்கூடியதான சந்தர்ப்பம் தானா வரும். வெடுமே ஒண்ணுமே இல்லாம ஒரு ஆரம்பம்னு பண்ணிவிட்டேனையானால் அதுக்கப்புறம் பகவான் பார்த்துப்பார் அது எப்படி கரெக்டா பண்ணுவாரோ. நியூனம் சம்பூர்ணதாம் யாந்தி சத்தியோ வந்தேத மச்சுதம். நம்ம ஏதோ விதமாக பண்ணினாலும் அது பூர்ணமாக பண்ணினதான பலமானது நமக்கு கிடைக்கும் அவருடைய அருளால். அப்ப என்னச்சு? நித்தியகர்மா பண்றேன். நித்தியகர்மா பண்ணினால சித்தசுத்தி வந்தது. சித்தசுத்தி வந்ததுனால வேதாந்தத்தை கேட்கணும்னு எனக்குடையதான மனப்பான்மை வந்தது. வேதாந்தத்தை கேட்கணும்னு ரொம்ப பேர் நினைக்கிறா, ஆனா சொல்றவா யாரும் இல்லை. ஏதோ மதராஸ்ல இருந்தா இருக்கிறதே தவிர இப்படி தஞ்சாவூர் திருச்சி அப்படி எல்லாம் போய் பாருங்க யாரும் கிடையாது. வேதாந்தமா அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்பார். எந்த ஊர்லயும் கிடையாது, அது சொல்றவா கிடையாது. அப்படி சொன்ன பிறகும் அது நமக்கு புரியுதா போல இருக்கணும். என்னமோ ஏதோ சொன்னார்னா என்ன அர்த்தம்? வேதாந்தம்னு புதுசா தவிர்த்து ஊர்ல இருக்கிற கதையெல்லாம் சொன்னாலும் புரியாது. அப்ப விவகாரம் என்ன? அதை புரியும்படி, அதை புரிந்த பிறகு அது நம்ம மனசுல கேட்டு 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 நம்ம மனசு தானா அதுல ஒடுங்கணும். மனசு சாந்தி அடையணும். சாந்தி அடைஞ்சதுமே ஆனால் அந்த நிதி சாசனத்தினால மோட்சம் வரணும். இத்தனைக்கும் காரணம் என்ன? முதல்ல நித்திய கர்மாவில இருந்து ஆரம்பிச்சு சிரவணம் வரைக்கும் வேதங்கள் வேணும். அந்த வேதங்களும் சாஸ்திரங்களும் இதிகாசங்களும் புராணங்களும் அதுக்கு தகுந்ததான வியாக்கியானங்களும் இத்தானாயும் பகவான் தயார் பண்ணியிருக்கார். ஆகையால் அவருக்கு கிருதாகமா, வேதத்தை செய்தவர், ஆகம்களை அளித்தவர். வேதம் நித்தியமா சேர்ந்து நித்தியமான வேதத்தை நமக்கு வெளிக்கொண்டு கொடுத்தவர். ஆகையால் பகவானுக்கு என்ன பேரு? கிருதாகமா. கிருதா ஆகமா ஸ்ருதி ஸ்மிருத்தியாதி லட்சணா ஏனா, வேதங்களை படைத்தார், ஆகமங்களை அளித்தார், மகர்ஷிகளால் எழுத வைத்தார், எழுதி உங்களுக்கு புரியும்படி அதை தயார் பண்ணி கொடுத்தார். ஆகையால் அவருக்கு என்ன கிருதாகமா ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாக்யே இது பகவத் வசனார். இது பகவான் சொல்றார், ஸ்ருதி ஸ்மிருதியே என்னுடைய கட்டளை. ஆகையால் இதை பண்ணணுமா எதை பண்ணணும் சொல்லாதீங்க, பண்ணிதான் ஆகணும். எப்ப நீங்க பண்ணினீங்களோ அது உங்களுக்கு நல்லதுக்காகத்தான் சொல்றேன். நீங்க கர்மாக்களை பண்ணியதுனால பகவானுக்கு ஏதோ பலம் ஜாஸ்தியாயிடுது, அவர் சௌக்கியமா இருக்கார் அப்படின்னு நினைக்கப்படாது. அது உங்களுக்கு தான் பலம். பண்ணின கர்மாவனுடைய பலம் யார் பண்ணினாலோ அவளுக்கு. நாம் சாதாரணமா பண்ணினாலும் பகவானுக்காக கருதி நம்ம பண்ணினோமையானா பூர்ணமான பலம் வரும். பகவான் இந்த பலத்துல சிறிதேனும் எடுத்துக்கொள்வதில்லை. ஜமீன்தாரா இருக்கிறவர் நீங்க எல்லாம் உழைச்சு பண்ண பலமெல்லாம் அவருக்கு போய் சேர்றது சார், நமக்கு ஏதோ கொஞ்சம் தான் கொடுக்கிறார் அப்படின்னு நினைக்கிறார். ஆனா பகவான் இடத்துல என்னன்னா, நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ எவ்வளவு பண்றோம் எல்லா பலமும் உங்களுக்கு தான். அவர் பேர் ஏன்னா அவருக்கு வேண்டியது ஒண்ணும் இல்லை, யார் எவ்வளவு பண்றானோ அது முழுக்க அவன் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற பலத்துல இருக்கார். ஆகையார் மேல போய் இதே விஷ்ணு சாஸ்திரத்துல பலஸ்ருதின்னு ஒண்ணு இருக்கு. அந்த பலஸ்ருதியில சொல்ற வேதா சாஸ்திராணி விஞ்ஞானம், வேதங்களோ சாஸ்திரங்களோ அல்லது இவைகள்னால வரக்கூடியதான அறிவோ, ஒவ்வொரு பதார்த்தமும் அதனால அதை படிக்கிறதுனால நமக்கு ஒரு அறிவு வருது, அதுவும் எல்லாமே ஏதத் சர்வம் ஜனார்தனாத், எல்லாம் பகவானிடத்துல வருது. ஆகையால் பகவானுக்கு என்ன பேரு, கிருதாகமஹா இத்யத்ரைவ வக்ஷதி. அதுக்கப்புறம் ஒரு அழகான நாமா. இந்த நாமாக்கு சாஸ்திரங்கள்ல ரொம்ப பேரு சொல்லியிருக்காங்க. அது என்ன, அனிர்தேத்யவ போ, பிரம்மத்தினுடைய சரீரம் இப்படி என்று சொல்ல முடியாது. அவ்வளவுதான், சிம்பிளா போயிடுது. இப்படின்னு சொல்ல முடியாது, அனிர்தேசியம் அனிர்வசனியம், அது இன்னதுன்னு சொல்ல முடியல. எவ்வளவு அழகுன்னு அது அவ்வளவு அழகுன்னு அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏ அது சத்தென்றோ அசத்தென்றோ சதசென்றோ அதை விட வேறோகோ யாராலையும் சொல்ல முடியல. அவருடைய ஸ்வரூபம் இன்னதுன்னு யாருக்கும் தெரியல. அதான் நாரதருக்கு சொல்லும் பொழுது, சர்வபூத குணைர் யுக்தம் நைவம் மாம் அர்ஹதி, நீங்க எதை பார்க்கிறீங்களோ மாயா கேட்டா மயா திருஷ்டா என்மாம் பசியசி நாரதா. ஏ நாரதரே, என்னுடைய உருவங்களை பல விதமான உருவங்களை தாங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்களோ எல்லாமே மாயினால ஏற்பட்டது. இந்த மாயைக்கு அதீதமாக இருக்கக்கூடியதான் ஒரு ஸ்வரூபம் இருக்கு. பகவானுக்கு புருஷோத்தம் பேசு. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடியதான அழகுகள்லாம் ஒரு இடத்துல சேர்த்து வச்சோடையானால் அதுக்கு மூல காரணமாக அக்ஷரம்னு ஒண்ணு, அதுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கிற ஒரு பரமாத்மா. பார்த்துடும், கரத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அக்ஷரம், அக்ஷரத்தை விட அப்பாற்பட்டவர் அவர். ஆகையால் அவருக்கு என்ன, புருஷோத்தமஹா உத்தமஹா, புருஷர்களுக்குள்ள எல்லாரை விட உயர்ந்தவர். மகா லாவண்ய சேவதி சர்வ லட்சண லட்சண்யோ லட்சுமி வந்தமி திஞ்சய. அவருடைய ஸ்வரூபம் என்னது என்று பார்க்கல, விஸ்மயாவிஷ்டம். அர்ஜுனன் அந்த பகவானுடைய விஸ்வரூபத்தை கண்டு இது இவ்வளவுதானா, இதை விட வேற இருக்குமா நினைச்சவர் பார்த்து கொண்டே இருக்கான். மேலும் மேலும் பார்க்க புதுசு புதுசாக காணப்பட்டு கொண்டே இருக்கு. என்னால தாங்க முடியலன்னு, நான் மட்டும் இல்ல, மனுஷர்கள் எத்தனையோ பேர், தேவதைகள் எத்தனையோ பேர் அந்த ஸ்வரூபத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கா. சில பேர் பயப்படுறா, சில பேர் வியப்படைஞ்சா, சில பேர் வேற விதமா அருவறுப்பா இருக்கு. இந்த உருவம் இன்னது என்று சொல்ல முடியலேங்கிறான் தீரனான அர்ஜுனன். ஏதோ சாதாரணமா நம்ம மாதிரி இல்லை, ஒரு தீரனா யுத்தங்கள்லாம் பண்ணி தபசு பண்ணி பரமேஸ்வரனிடத்துல பாசுபதாஸ்திரத்தையும் அடையக்கூடியதான அடைஞ்சதான அந்த அர்ஜுனனே நடுங்கினான் என்று சொல்லுமேயானால் அப்பொழுது அந்த உருவம் எப்படி இருக்கணும், யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் தான் பகவானுக்கு நசத்தன்னாசதுச்சதே, பகவானுடைய ஸ்வரூபம் என்ன, ஞானத்தை சொல்லும் பொழுது க்ஷேத்ராத்தியாயத்துல பகவான் யாருன்னு முதல்ல ஞானத்தை சொல்றேன். ஞானம்னா நம்ம எதாவது சொல்றோம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா இதான் சொல்லுவாரோன்னு பார்த்தேன், அது இல்லையா? அம்மா நிஸ்வமதம் நிஸ்வம் அஹிம்சாட்சாத்திரம் ஆச்சாரியோபாசனம் சௌதம் ஸ்தைரியமாத்ம விநிக்ரஹ அப்படின்னு கேட்டா, இது ஞான சாதனம் அப்பா, ஞானம் இல்லட்டார் என்ன சுவாமி? நல்ல ஞானம் சொல்லு. ஏதத் ஞானம் இதே புரோக்தம் அஜானம் ஏதோன்யதா, இதுதான் ஞானம்னு பேருன்னு வேற சொல்லிட்டு. அப்ப ஒண்ணு புரியலையே எனக்கு, என்னை பத்தி தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இதை பண்ணிட்டே இருந்தா அதுக்கப்புறம் ஞானம் வரும்பான்னு. சரி, ஞானம் வரும்னா ஞானம்னா என்னதுன்னு, அதுவா நசத்தன்னா துர்ச்சதே, அது சத்தம் இல்ல அசத்தம் இல்ல, சத்தம் இல்ல அசத்தம் இல்ல, அதான் அனிர்வச்சனியம்னு சொல்லுவேன். அனிர்வாச்சத்துக்கு லட்சணம் என்ன? இது சத்தென்றோ இது அசத்தென்றோ குறிக்க முடியாதது. சத்துக்கு அப்பாற்பட்டது, அசத்துக்கு அப்பாற்பட்டது, சதசத்தாக இல்லாது அது உயர்ந்ததான ஒரு தத்துவம். ஆகையால் பகவானுடைய சுரூபத்தை நம்ம பார்க்க முடியாது. நம்ம புத்திக்கு அப்பாற்பட்டது, புத்தியால் அறியக்கூடியது அல்ல. புத்திக்கு அறியும் தன்மையை அளிப்பவர் புத்தியால் அறியக்கூடியதான பொருள் புத்தியை விட கம்மியா இருக்கணும். புத்திக்கு அறிவை கொடுக்கக்கூடியதான பொருள் புத்தியை விட வசதி. அதை எப்படி அறியலாம்? பிரதிபோத விஜிதம் மதம் அமிர்தத்வம் ஹி விந்ததே. ஒவ்வொரு எண்ணமும் நம்ம மனசுல உண்டாகிறதல்லவா, அந்த எண்ணம் உண்டாகும் பொழுது அந்தந்த எண்ணத்திலேயே பிரகாசித்துக் கொண்டிருக்க, எண்ணங்களினால் காணப்படுகின்ற அந்த உள்ள அந்த தத்துவம் இருப்பதனால் எனக்கு எண்ணம் உண்டாச்சு. தத்துவம் இல்லைன்னா எண்ணம் உண்டாகாது. எண்ணம் உண்டாகாத நிலையிலேயே தத்துவம் இருக்கு பார்க்கணும். எண்ணங்கள், ஒரு எண்ணம் உண்டாகுது இன்னொரு எண்ணம் உண்டாகுது, நடுவுல தத்துவம் இல்லையா, அங்கேயும் இருக்கு. அதான் போதம் போதம் பிரதிநிதிதம், அறிவறிவினால் இருப்பதாக காணப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். ஒவ்வொரு அறிவினாலையும் அறிவு வருவதனால் ஓஹோ அறிவுக்குள்ள அவர் இருக்கிறார் இப்படின்னு அறியணும் நம்ம. அது சக்ரத் வித்யுத்தம். ஒரு தரம் அந்த ஸ்வரூபத்தை பார்த்தேன், அது போல் ருச்சி கண்ட போது மனசு அதையே சுற்றி கொண்டிருக்கும். அப்படிப்பட்டதான உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம். அவருடைய சுரூபம் கருப்பா இருக்காரா, வெளுப்பா இருக்காரா, நீளமா இருக்காரா, குட்டையா இருக்காரா, இது ஒண்ணு சொல்ல முடியும். ஆனா ஒண்ணு, அதை திரும்பி பார்த்துக்கலையானால், ஒரு தினம் உங்களுக்கு தோணி செய்யறால், இனிமேல சதாவிபாதம் உள்ளூர தோணிக்கொண்டே இருக்கும் ஆனந்த ரசானுபவம் உங்களுக்கு. நீங்க ரசத்தை வேணும்னு பார்க்கப்படாது, ரசத்தை நீங்க ஆசைப்படப்படாது. ஆனா உள்ளூர் அந்த ஆனந்த ரசம் இருந்து கொண்டே இருக்க, புங்கானு புங்க விஷய கணதோபி அப்படி மேலும் மேல புங்கின்ற அந்த ஆனந்தம் எப்பொழுதும் இருக்கும். வாழ்க்கையில வரக்கூடியதான ஏற்ற தாழ்வுகளோ சுக துக்கங்களோ உங்களை இனிமேல எதையும் எதுவும் பாதிக்காது. அப்படி ஒரு ஆனந்தமான ஒரு நிலையிலேயே அவன் மதங்கி கிடப்பான். அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் அவர் அனிர்தேசியமாக. இப்படி மகர்ஷிகள் எல்லாம் எத்தனையோ ஜென்மாக்கள் அந்த ஸ்வரூபத்தை அனுபவித்து அங்கேயே அப்படியே ரசித்து கொண்டிருந்தா, ஆகையால் அவருடைய ஸ்வரூபம் என்ன? இன்னது என்று சொல்ல முடியாததான வடிவத்தை உள்ளவர், அழகர் அப்படின்னு. அழகர் சுந்தர விக்கிரகர் சுந்தர ஜாமாதா இப்படி எல்லாம் பேர் அந்தந்த ஊர்ல வச்சுக்கிறார். இந்த அழகர்னு சொல்றது அழகுன்னு சொன்னா, அது அழகு எப்படி? கருப்பா இருந்த அழகு, வெளுப்பா இருக்க அந்த அழகுன்னு சொல்ல முடியுமா? இன்னதுன்னு சொல்ல முடியாது. ஆனா என்னன்னா, அது ஏதோ ஒரு குணம், அது பார்த்த மாத்திரத்தினால எல்லோருடைய மனசும் கவரப்படுகிறது, ஆகையால் அவருக்கு அழகு. அப்படிப்பட்டதான பகவானுடைய சுரூபம் என்ன? அனிர்தேசிய வபுஹு. இந்த அனிர்தேசிய வபுஹுன்னு சொன்னதுனால்தான் விஷ்ணு இதம் தது ஈதம் வா இது நிர்திஷ்டம், இதுதான் அது என்றோ இப்படித்தான் இருக்கு என்றோ நிர்தேஷ்டும் என்ன சக்கியதே, யாராலையும் சொல்ல முடியாது. ஆகையால் ஆயிரம் நாமாக்கள் சொல்லட்டும் அல்லது பத்தாயிரம் நாமாக்கள் சொல்லட்டும், யாராலையும் பிரம்மதேவரை வரட்டும் அல்லது வேற யார ஆதிசேஷன் வரட்டும், பகவானுடைய அழகையும் அவருடைய ஸ்வரூபத்தையும் யாராலையும் சொல்ல முடியாது. எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா, வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாததான வடிவம். இது என்ன பார்க்கணும்? ஆகையால் ஆயிரக்கணக்கானவர்கள் நீங்களும் சொல்லிட்டே இருக்கணும், நாங்களும் கேட்டுட்டே இருக்கோம், என்னடா என்ன புரியல என்று. ஆச்சரியவத் பத்யதி கத்திதேனும் ஆச்சரியவத் வததி ததைவ தன்யா ஆச்சரியோ வக்தா குசலோஸ்ய லப்தா. அது அப்படியேப்பட்டதான சுரூபம். ஏன் அது மனசுக்கு அப்பாற்பட்டதான ஒரு சுரூபம், புத்தி சக்திக்கு அப்பாற்பட்டதான ஒரு சுரூபம். அதை நம்ம என்ன பண்ணணும், ரசிக்கலாமே தவிர சொல்ல முடியாது. பால் பாயசம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? வேணும்னா உங்களுக்கு கொடுக்குற சாப்பிடுங்க, அது அற்புதம், அவ்வளவுதான் சொல்ல முடியுமே தவிர. அது திதிப்பா இருக்குன்னு சொன்னா சாக்லேட் மாதிரி திதிப்பான்னு கேட்பான், கல்கண்டு மாதிரி திதிப்பான்னு கேட்பான். அது என்ன சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும்னு தோன்றது, அது திகட்டல அப்படின்னு சொல்ற மாதிரி பகவானுடைய ஸ்வரூபம் எப்பொழுதும் திகட்டாது, எப்பொழுதும் மனதனுக்கு மனசுக்கு ஆனந்தத்தையே சாந்தியே கொடுத்து கொண்டிருக்கும், அப்படிப்பட்டதான ஸ்வரூபம். ஆகிய ததேவ ரூபமத்யா இதி அனிர்தேத்ய வபுஹு, இப்படி பகவானுடைய ரூபத்தை சொன்னேன். அதற்கு பிறகு அவருடைய சைஸ் என்ன, விஷ்ணு சர்வ வியாபகம். அது இங்கத்தான் இருக்கு, அங்கே இல்லைன்னு இல்லை, எல்லா உலகங்களையும் வியாபித்து நிற்கிறார். அத்தியதிஷ்டதசாங்குலம், ஈரேழு புவனங்களையும் தாண்டி அதுக்கு மேல பத்தங்குளம் தாண்டி நிற்கிறார். அதனால சார் பத்தங்குளம் சேல வச்சு அளந்திராது பக்கூடாது, நீங்க எவ்வளவு சொன்னாலும் அதை விட பெருசா இருக்க அப்படிங்கிற அர்த்தம். இப்படி அனுஜேஸ்யபர் விஷ்ணு, இந்த ரெண்டு நாமாக்களும் ரொம்ப உயர்ந்ததான் நாமாக்கள். இதையே மனசுல நினைச்சோண்டு